இனிய நாமத்தில் திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தசாமே, இந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படியாக அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பாராக. இந்த நாளிலும் திருச்சபை சிந்திக்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால், தூர தேசத்திலிருந்து நட்சத்திரத்தை கண்டு கர்த்தரை பணிந்து கொள்ள வந்த சாஸ்திரிகளை குறித்து தியானிப்பார்கள். நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தின்படியாக நாம் பார்க்கும்போது அதற்கு ஒப்புமையாக ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு சில காரியங்களை அதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து நாமும் சாட்சி பகர வேண்டும். நான் மறுபடியும் அதை ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். சில மெயின் லைன் சர்ச்சிலிருந்து நாம் வந்திருக்கிறவர்கள் ஆராதனை வேலைகளிலே ஆண்டவருடைய சாட்சி, நம் சாட்சி பகர்வது என்று சொல்லுவது அது ஏதோ ஒரு மெயின் லைன் சர்ச்சுக்கு உள்ளது அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை போல நாம் காணப்படுவோம். ஆனால் சில சாட்சிகளை நாம் கேட்கும் போதும் கஷ்டமாகவும் இருக்கும். ஒருவர் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னார், அவருக்கு வயது ஒரு 30-35 வயசு இருக்கும்னு வச்சுட்டுங்களேன். பயங்கரமான சினோ. அவருக்கு நெய்பர் வந்து 82-83 வயதான ஒரு வயதுபர் வயசானது. சுனோ பெய்துட்டு வீட்டில் டிரைவே எல்லாம் சுனோ, ஃபுல்லா சுனோ. இந்த 35 வயசு உள்ளவர் சாட்சி சொல்றார், என்னன்னா காலையில சுனோ தள்ளணுமேனு வேதனையோட கதவு திறந்து பார்த்தா அது தள்ளி இருந்து யாரு தள்ளினா அது 82 வயசுக்காரர் தள்ளினாரு. அதுக்கு காண்டவு ஸ்தோத்திரம்னாரு. ரொம்ப கஷ்டமா போச்சு. அவர் எப்படி சொல்லியிருக்கணும்னா, அவர் அப்படி தள்ளினது பார்த்து எனக்கு வெக்கமா போச்சுது, அதுக்கு பிறகு வந்த சுனோ எல்லாம் நான் அவருக்கு தள்ளி கொடுத்தேன், எனக்கு நான் தள்ளினேன் என்று சொல்ல ஆண்டவர் அதற்கு எனக்கு பலன் தந்தார் என்று சொன்னால் உண்மை. தேவன் சாட்சி சொல்ல வைக்கிறது என்று சொல்லும் போது நான் சோம்பலா இருந்தேன், நான் நடல, நான் பயிர் போடல, பயிர் விழுந்துச்சு இல்லங்க, அது நம்ம ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதனால சாட்சி பகிர்தல் என்றால் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். இதனுடைய கருத்தை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக முடியும். எதன் மூலம்? சாட்சி சொல்லுவதன் மூலம். இல்லையானால் மற்றவங்களும் வச்சிருப்பாங்க, ஆண்டவரே பாஸ்ட் சொன்னாரு அவருக்கு வீட்டில் யாரோ 82 வயசு உள்ளவங்க போய் சுனோ தள்ளினாங்கன்னு, எங்க வீட்டுக்கு இன்னும் யாரும் வரலி ஆண்டவரே தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு 90 வயசான ஒரு ஆள் அனுப்புங்க ஆண்டவரே, 80 வயசான ஆள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம முட்டி போட்டு நின்றுட்டு கடைசியில் ஒருத்தரையும் அனுப்பலையே, பாஸ்டுக்கு மட்டும் எப்படி அந்த 82 வயசானவர் வந்தாருன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கிறிஸ்தவத்தின் நிலைமை ரொம்ப சீரழித்து போகிறதுங்க. சாட்சி பகிர்வது அதல்ல, அநியாயம் அது. என் வீட்டுல வந்து ஒரு 82 வயசானவர் வந்து சுனோ தள்ளிட்டு போனாருன்னு சொல்லிட்டு சொல்றது வெட்கக்கேடு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகம் இல்லையா? எப்படி இருக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதி நியாயங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கவனிப்பாங்க. சாட்சி பகிர்ந்திருக்க நிறைய பேரை பத்தி நம்ம சிந்தித்து நம்முடைய சாட்சி பகிர்தல் அவசியம். நம்முடைய சாட்சி பகிர்தல் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும். அதை நாம் சிந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. யோவான் 1 அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறார். யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது 6 வசனத்தில் சொல்லுகிறார், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். நீங்க பாருங்களேன், 450 வருஷமாக இஸ்ரவேலுக்கு தரிசனம் இல்லை, ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியும் அனுப்பவில்லை. 450 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு வரைக்கும் மல்கிய தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு பின்பு யோவான் ஸ்நானம் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் இல்லை, தரிசனம் இல்லை, எந்த விதமான ஒரு தேவ தூதனுடைய காட்சியும் இல்லை. இப்ப யோவான் ஸ்நானன் ஒட்டக மயிலுடைய சரித்து அவர் வனாந்திரத்தில் நின்று கொண்டு உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய முன் தூதன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அந்த யோவான் 1:7 வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். நல்ல கவனிச்சிடுங்க, வேத வசனத்துல எந்த தீர்க்கதரிசியும், ஒரு தீர்க்கதரிசி கூட நீங்க இதை பார்க்க முடியாது. ஏசாயாவில் பார்க்க முடியாது, எரேமியாவில் பார்க்க முடியாது, எலியாவில் பார்க்க முடியாது, எருசலேம் நகரத்தார் யாவரும், யூதையா தேசத்தார் எல்லாரும் வந்து செய்தி கேட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டது யோவான் ஸ்நானத்தில் மட்டும். நான் இதை கம்பேர் பண்ணி சொல்ல விரும்பல. எந்த ஒரு தீர்க்கதரிசியோடு நீங்கள் யோவான் ஸ்நானத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானத்தை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் கிடையாது. வேதவசனத்தில் சொல்லி இருக்குது, எருசலேம் நகரத்தார் எல்லாரும் வந்தாங்களாம், யூதையா தேசத்தார் எல்லாரும் வந்தாங்களாம், வந்து அவனுடைய செய்தியை கேட்டு அவன் மூலமா ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். ஆனா அவர் அவங்களை கூப்பிட்டதெல்லாம் பாத்தீங்களா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிட்டார். சரி, இது நமக்கு தெரியுது இல்லையா. இப்ப பாக்குறாங்க எல்லாரும், பயங்கர கூட்டம், எருசலேமில் உள்ளவங்க எல்லாம் இவனோட இருக்கிறாங்க, யோவான் ஸ்நானனோட. அப்போ என்ன ஆயிட்டுன்னா, பிரதான ஆசாரியர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இந்த மனுஷன்கிட்ட போய் கேளுப்பா, இவர் தானா வரவேண்டியவர். யோவான் 1:19-20 வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா, அவங்க வந்து யூதர்கள் என்ன செய்யறாங்க, ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்துல அனுப்புறாங்க. அனுப்பி என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க யாரு, ஏன்னா மேசியா வர வேண்டும் என்று காத்திருக்கிற ஜனங்கள் நாங்க, நீங்க யாரு ஐயா. அப்ப யோவான் ஸ்நானன் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஐயா நான் கிறிஸ்து அல்ல. அன்னைக்கு மட்டும் யோவான் ஸ்நானன் அவர்களிடத்துல, ஐயா நீங்க விரும்புகிறபடி நான் ஒரு தீர்க்கதரிசி தான், நீங்க விரும்புகிறபடி அவர் தான் என்று சொல்லி இருப்பாரேயானால் அத்தனை ஜனங்களும் அவனை நம்பி இருப்பார்கள். அப்ப அவனுடைய சாட்சியில பாருங்க, பொய் கிடையாது. எப்போதும் ஞாபகத்தில் வச்சிருங்க, என்னுடைய சாட்சி வந்து எக்ஸாஜரேட் பண்ணி நான் சொல்லவே கூடாது, என் நிலைமைக்கு மிஞ்சி என் வார்த்தை வந்து விடவே கூடாது. கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார்னால் அவருக்கே மகிமை. நம்ம ஊர்ல இந்த கன்வென்ஷன் போஸ்டர் பார்த்திருக்கீங்களா, நான் அதை குறைவா சொல்லல, கன்வென்ஷன் போஸ்டர்ஸ் பார்த்திருக்கீங்களா, பார்க்கல, இனிமே ஊருக்கு போகும்போது கன்வென்ஷன் போஸ்டர் பாருங்க, சரியா. பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இயேசு கட்டுகிறார், நாட்டுகிறார், அழைக்கிறார்னு உள்ளதை பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பெரிய இதுல தான் போட்டிருப்பாங்க. கீழே சகோதரர், இவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் என்று போட்டிருக்க பேர் பார்த்திருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா இல்லையா. இல்லைன்னா இனிமேல் போகும்போது பாருங்க, உங்க ஊர்ல உங்களுக்கு வால்போஸ் பார்க்க முடியலன்னா கன்னியாகுமரி வாங்க, என்ட்ரன்ஸ்ல நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய போஸ்டர்ஸ் பார்க்கலாம், சிவகாசி போஸ்டர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. என்னை நான் நினைக்கிறதற்கு மிஞ்சி நான் நினைப்பேனையானால் என் தேவனுக்கு நான் சாட்சி பகிர்கிறவன் அல்ல. அத்தனை பேரும் யோவான் ஸ்நானனோடு இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானம் சொல்றார், ஐயா நான் கிறிஸ்து அல்ல. யாரையா நீ, யாரையா நீ கேக்குறாங்க, நீ யாரப்ப சொல்லு. ஐயா எனக்கு பின் வரப்போறாரு ஐயா, அவரு அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல. நான் ஒரு குரல் ஐயா, ஒரு சத்தம், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய ஒரு சத்தம், நான் கிறிஸ்துவும் அல்ல. அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரனும் அல்ல. அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோவான் சிம்ஹானன் இப்படித்தான் சாட்சி பகிர்ந்தார். இன்னும் பாருங்களேன், ஏசாய தீர்க்கதரிசி, நான் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசியாத எந்த ஜப ஆலயங்களும் அந்த நாளில இல்லை. ஏசு கிறிஸ்து ஜபாலயத்தில் போன போது கூட அவர்கள் எடுத்துக் கொடுத்த சுருளில் காணப்பட்டது என்றது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பார்த்துடுங்க. இந்த ஏசாய தீர்க்க தரிசி 7:14 சொல்லுவார் என்னவென்றால், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் பாருங்க, சாட்சி ஏசாய சொல்ற தீர்க்க தரிசனத்தில் சொல்ற ஒரு கன்னி வந்து என்ன செய்வாங்க, கர்ப்பவதியாகி பிள்ளை பெறுவாங்க. நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க தெரிஞ்சதுனால நீங்க பதில் சொல்லுங்க. ஏசாய இந்த கன்னியை பார்த்தாங்களா? ஏசாய அந்த குமாரனை பார்த்தாங்களா? ஏசாய அதுவரையும் வாழ்ந்தாங்களா? இல்லைங்க. இதுதான் சாட்சி பகருவது என்று சொல்லுவது. அருமையா யோவான் சொன்னான் சொல்லுவார், அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும், மறைந்திருந்து நான் கர்த்தருடைய சாட்சியாக காணப்பட வேண்டும். பார்க்கிறவர்கள் என்னை அல்ல, என்னை உருவாக்கினவரும் இந்த இடம் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தவருமாகிய தேவனை காண வேண்டும். என்னை பார்த்து விட்டார்களே ஆனால் அது சாட்சி அல்ல. ஏசாய தீர்க்க தரிசி சொல்றாரு, ஐயா ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள். 9 என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய நாமம் என்ன தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஐயா இதுல எதையாவது ஏசாய தீர்க்க தரிசி கண்டானா? ஐயா எதையாவது அனுபவித்தானா? அவனுடைய காலத்தில் அவனுக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்க முடியாதபடிக்கு யூதர்களிடத்திலிருந்தும் மற்றவர்களிடத்திலிருந்தும் நெருக்கப்பட்டவர் ஏசாயா. அவர் சொல்றாரு, அவர் வர்றாருப்பா, அவருடைய நாமம் இப்படிப்பட்டது என்று ஏசாயா சொல்லுகிறார். இதே ஏசாயா 53 என்ன சொல்லுகிறார்? அவருக்கு அழகும் இல்லை. சும்மா நீங்க கவனிக்கிறீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு இது உண்மையா சொல்லணும், சரியா உண்மையா நீங்க பேசணும். இந்த ஜீசஸ் பேபி ஜீசஸ் ஒரு பொம்மை ஏதாவது இந்த நேச்சிவிட்டி சீன்ல கொண்டு வைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படிப்பட்ட பொம்மையா இருக்கும் அது? அழகானது, புஷ்டியானது, வெள்ளை, சரிதான இருக்கும், அப்படித்தானே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு என்ன கிடையாது? எங்க கிடத்தினாங்க பிள்ளைய கொண்டு? முன்னணியில கிடத்தினாங்க. ஏசாய தீர்க்க தரிசி சொல்றார், ஐயா மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, மேசியாவுக்கு என்ன கிடையாது? அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை குறித்து எண்ணப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதையும் சொன்னது ஏசாய தீர்க்க தரிசி. இந்த ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசியாத யாருமே கிடையாது, எஸ்பெஷலி அந்த நாட்களில். இதே பாருங்க, மீகா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், என்னது? எப்ராத்தா என்கிற பெத்லகேமே நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியவன் அல்ல, உன்னிடத்திலிருந்து தான் யார் வரப்போற? இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார் என்று சொன்னார். இதை வந்து வேத பாருகிறீர்கள், பார்வோனிடத்தில் ஏரோதிடத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது எங்கதான் பிறப்பாரு? பெத்லகேம்ல தான் அவர் பிறப்பாரு என்று சொல்றாங்க. பாத்துருங்க, they know that. அவங்களுக்கு தெரியும் இயேசு யார், மேசியா யார், எங்கு பிறப்பார், எல்லாம் தெரியும். பாத்துடுங்க, ஆனா மேசியா வந்தபோது அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசாய ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசிங்க. ஏசாவுக்கு கிடைச்ச ஆத்துமாக்கள் 2 யாரெல்லாம் தெரியுமா? ஏசாயாவின் ஊழியத்தின் பலன் எத்தனை பேரு? 2 யாரெல்லாம்? ஒன்னு அன்னாள், இன்னொன்னு சிமியோன். இவங்க 2 தான் எதற்காக காத்திருக்கிறார்கள்? இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருக்கின்றார்கள். இவர்கள் ஏசாய தீர்க்க தரிசனம் வாசிக்க கேட்டவர்கள். எங்க ஐயா பிரதான ஆசாரியன் போனால்? ஐயா இந்த பிள்ளையை கரத்தில் இருந்து நாற்பதாவது நாள் பிரதிஷ்டை பண்ணின ஆசாரியன் இருக்கின்றானே, ஏன் அவனால் இந்த பிள்ளைதான் மேசியா என்பதை காண முடியவில்லை. ஆனால் சிமியோன் கண்டானே, சிமியோன் அந்த பிள்ளையை எடுத்து வைத்துக் கொண்டு இதுதான் இஸ்ரவேலின் எழும்புதலுக்கும் விழுதலுக்கும் காரணமான கல் என்று சொன்னானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் ஊழியத்தின் பலன் அண்ணா சிமியன் ரெண்டு பேர் தான். உங்க வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சு நான் விடுவீங்களா ஆண்டவர சும்மா கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில இப்ப காலல ஜோம் பண்ணா முட்டி போட்டு எழும்புறதுக்கு முன்னால என்ன இருக்கணும், நீங்க விரும்பின பண்ட முன்னால இருக்கணும், இல்லைன்னா அவர்லாம் ஆண்டவரா. ஏசாயா தீர்க்கதரிசி 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன தீர்க்க தரிசனம் 500 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேறின போது என்ன அழகாக பிரசங்கி சொல்லுவார், உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அடுத்த நாள் அப்படின்னா என்ன, உங்க வார்த்தையின் படி என் வார்த்தையின் படி அநேக நாள்கள் எவ்வளவு, ஒரு 1.5 நாள், 2 நாள், ஐயா ஒரு நாள் காத்திருக்கிறதுலயே கஷ்டப்படுறோம் ஐயா. ஆனா ஏசாய தீர்க்கதரிசி ஆண்டவரால் சாட்சி பகரப்பட்ட ஒரு மனிதன் அவனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்துவிட்டு அவன் மறைந்து போனான். இதுதான் சாட்சி பகிர்தல். நல்ல கவனிப்போம் பாருங்க, ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இந்த சீஷரிடத்துல வர்றார், உயிரோடு எழும்பியாச்சு, உயிரோடு எழும்பின பிறகு சீஷரிடத்துல வர்றார். ரெண்டு சீஷரோடு 8 மைல் தூரம் நடக்கிறார், எருசலேமில் இருந்து எங்க போறாரு, எம்மா ஊருக்கு போறாங்க, 8 மைல் தூரம் நடக்கிறாங்க. இந்த 8 மைல் தூரமும் இயேசுவோடு அந்த ரெண்டு சீஷர்களும் இருக்கிறாங்க. இயேசுவை கண்டவர்கள், இயேசுவோடு பேசினவர்கள், உறவு கொண்டவர்கள், அப்பம் புசித்தவர்கள், 8 மைல் தூரம் நடந்தாங்க. இயேசு பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா, இவைகளை குறித்து அறியாதபடிக்கு நீர் அந்நியரோன்னு கேட்டாங்க. இயேசு பத்தியே பேசுறாங்க, நீர் அந்நியரான்னு கேட்டாங்க. அப்புறம் வேதவசனம் சொல்லுகிறது என்னன்னா, கவனிச்சிடுங்க, இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அப்பத்தை விட்ட போது அவருடைய காயத்தை கண்ட மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கண்கள் திறக்கப்பட்ட போது இந்த 8 மைல் தூரம் நடந்தவங்க வழியில் பார்த்தீங்கன்னா வசனம் இருக்குது, சோர்ந்து இருந்தாங்க, துக்க முகத்தோடு இருந்தாங்க. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் என்ன செய்தாங்க, திருப்பி அந்த 8 மைல் தூரம் போய் சீஷல் இடத்துல போய் என்ன சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். இந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஏன் தெரியுமா அதை சொல்றேன், வேதத்தை வாசிக்கிறோம் நம் பாக்கியவான்கள். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் அருமையா சொல்லப்படுது, வேதத்தை வாசிக்கிறவர்கள் யாரு, பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் யாரு, பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் யாரு, பாக்கியவான்கள். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசுவை நான் அறிந்து கொள்ளாவிட்டால். நீ பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா, பைபிள் வாசிக்கிறான் இல்லையா, காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்காம வேலைக்கு போன கில்ட்டி அப்படித்தானே, அதுவும் மாறிச்சா இப்ப இல்ல. நான் வந்து 56 வயசு என் காலத்தின் அடிப்படையில் உள்ளது சொல்றேன், இப்ப அந்த கில்ட்டி இல்லையோ, நான் கேட்டது புரிஞ்சுதா உங்களுக்கு, காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்காம வேலைக்கு போனா கில்ட்டி சரியா. வேதம் வாசிக்கிறதை குறித்து நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க, வாசிக்கிறேன். சிலவங்க என்ன செய்வோம், சேவ் பண்ணும் போதே அம்மாட்ட என்ன சொல்லுங்க, சொல்லுவோம் சத்தமா வாசி, நான் என்ன செய்றேன் கேட்டுக்கிட்டேன். அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஆள் வாசிக்கிற மாதிரி, ஆனா அவங்களும் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லியிருக்கு, என்னது, வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேத வசனத்தை அறிந்து கொள்ளும் ஒரு கண்ணு நமக்கு இருக்க, அறிந்து கொள்ள, டு நோ த வேர்ட். நான் ரீட் பண்றேயா, நான் அதை வந்து தியானிக்கிறேயா, நான் அதை வந்து மனப்பாடம் பண்றேயா, அதை அறிந்து கொள்ளுகிறேனா. ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை, என் கண்கள் திறக்கப்படாத கண்கள். அருமையா எம்மாவோ சீஷர்கள் திறக்கப்படாத கண்களோடு 8 மைல் தூரம் கிறிஸ்துவோடு நடந்தவர்கள். ஐயா உங்க சாட்சி சொல்லலாம், நாங்க யாரோட நடந்தோம், இயேசுவோட நடந்தோம். எத்தனை மைல் தூரம், எட்டு மைல் தூரம். அவரோட பேசுற சமயம் மோசையின் நியாய பிரமாணத்தில் அவர் சொன்ன போது எங்களுடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. சொல்லலாம் ஐயா, கண்கள் திறக்கப்படாதவர்கள், இயேசுவின் சீடர்கள். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய சாட்சி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் திறக்கப்பட்ட கண்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாரும் சாட்சி சொன்னாங்க, ஆனா நீங்களும் நானும் சாட்சி சொல்ல வேண்டும். அதை மட்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். கவனிச்சிடுங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாம் தெரிந்தெடுத்தார். ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு காலில் எழும்பி இந்த 10-12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். மத்திய 10 வாசிக்கும் போது தெரிந்து கொண்டு அவர்களோடு உட்கார்ந்து பேசுறார். பேசும்போது கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மத்திய 10:17-18 சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மனுஷரை கொடுத்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை என்ன செய்வாங்க? ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பாங்க, புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பதாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். கவனிச்சனுங்க, சாட்சி என் நிமித்தம் சாட்சியாக நீங்கள் எங்க கொண்டு போகப்படுவீங்க? ராஜாக்களுக்கு முன்பதாக, அதிபதிகளுக்கு முன்பதாக கொண்டு போகப்படுவீங்க. நான் சும்மா நமக்குள்ளால பேசிக்கிறேன் ஐயா. இப்ப ஒரு ராஜாவுக்கு முன்பதாக, இப்ப ஒபாமாவுக்கு முன்பதாக இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும்னு எனக்கு ஒரு அழைப்பு வருதுன்னா என்ன செய்வேன்? நம்ம என்ன செய்வேனா, என்ன செய்வீங்க நீங்க எனக்காக? லிசன் பண்றீங்களா என்ன? ஓகே, அது செய்வோம், அதை விட்டுருவோமே. ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல, என்னம்மா? ஆயத்தம், ஒரு ஆயத்தப்படுவோம் இல்லைங்களா? ஆயத்தப்படுவோம் இல்லைங்களா? வசனத்துல சொல்ற என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதீங்க. அது உங்களுடையது அல்ல. உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம், அதனால தயவு செய்து வருகிற நாட்கள் உங்களுக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு. பாஸ்டர் சொன்னாரு, ஒபாமாவுக்கு முன்னால போனாலே என்ன செய்ய வேண்டாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு எதுவும் சொல்ல விடாது. இது வந்து நமக்குள்ளால சகோதரர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு தேவனிடத்துல ஜபித்து செய்தியை வாங்கிட்டு வரணும். சரியா, இங்க வந்து நின்றுட்டு ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க தான் சொல்ல வேண்டியிருங்க. அதாவது அப்படி வைக்க விடாது, கவனிச்சுடுங்க. எதுவும் பேசுறதுக்கு கவலைப்படாத, அது என்னுடையது. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? அடுத்து 19 பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும், பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். அப்ப கவனிங்க, இன்னைக்கு சாட்சி பகர்தல் என்று சொல்லும் போது நான் சொல்லுவது அல்ல, என்னில் இருக்கிற ஆவியானவர் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் மூலம் ஆண்டவர் அருளுகின்ற வார்த்தை. அதனாலதான் சொன்னேன், ஒரு ஊழியர் சொன்னார், நான் இது பல தடவை சொல்லியிருக்கிறேன், அதனால ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஊழியர் அவர் மீன் வாங்க போனாரு. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த சாள மீன் கிடைக்கும், பார்த்துருப்பீங்கள, சாள மீன் கிடைக்கும். 6 மீன் வாங்கினாரு, வீட்டில் வந்து குழம்புக்கு கொடுத்தாரு. 7 தலை இருந்துச்சு. எத்தனை தலை இருந்துச்சு? 7 தலை இருந்துச்சு. உண்மையா நடந்த சம்பவம். அவர் வந்து சாட்சி சொல்றாரு. என்ன சொன்னாருன்னா, வாங்கினது 6, தலை எத்தனை? 7. ஆண்டு ருஸ் தோத்துறான்னாரு. ஆவியான ரெண்டிடத்துல இருக்கிறவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. அப்போ அவன் தப்பித்துவரி 7வது மீன் போட்டிருந்தான்னா இவர் என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு போறது விடுங்க, சமைச்சிட்டாங்க அம்மா. அப்புறம் தானே 7 தலையை பார்த்தாங்க. அடுத்த 4வது போய் அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு சாலைக்குள்ள என்ன செய்திருக்கணும்? காசு கொடுத்துட்டு வந்து என்ன சொல்லி இருக்கலாம், அதை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு என்ன செய்த உதவி பிறந்தார். ஐயா, நம்முடைய தேவன் திருடரா? இதற்கெல்லாம் ஆண்டவர் ஒத்துழைப்பாரா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சீசனிடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். இந்த வேத புஸ்தகத்தில் ஆவியானவரை பற்றி ஒரு மிக முக்கியமான வசனம் இருப்போம். என்னன்னு சொன்னா, ஆவியானவர் எதிலிருந்து எடுத்து என்ன சொல்லுவார், யாரிலிருந்து எடுத்து சொல்லுவார், கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பகிர்ந்து கொள்ளுவார். சரி, இப்ப கவனிச்சிடுங்க, நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி? சாட்சியின் மூலமாக. யோவான் ஸ்நானம் மகிமைப்படுத்தின என்ன சொன்னாருன்னா, அவருடைய பாதரட்சியின் வாரம் கூட நான் நினைச்ச முடியாது, அவுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி சாட்சி பகிர்ந்தார். நீங்களும் நானும் சாட்சி பகிர வேண்டும். சங்கீதம் 116 சங்கீதம் 17-19 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாவாகி தாவீது இந்த சாட்சி பகிர்தலை பற்றி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும், எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன், புது வருடத்தில் நீங்களும் நானும் எடுத்த தீர்மானங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதை ஞாபகத்தில் வச்சுருங்க. நிறைய ஆசை இருக்குது நமக்கு, தொந்தி வரக்கூடாது, இதெல்லாம் ஆசை தான், அது தவறான ஆசைன்னு நான் சொல்ல வரல. சரியா? அதுக்கு நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வீடுகள் பக்கத்துல எல்லாம் வந்துருச்சு ஹெல்த் கிளப். சரியா? ஃபேமிலி எல்லாம் போறாங்க, இப்ப தொந்தி கரையாட்டலும் போறாங்க. அது வரைக்கும் நல்லது. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் ஆசை எனக்கு இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறது, ஆனால் அது முழுசும் என்ன செய்யணும், மாறிடும், இதெல்லாம் ஆசை தான் இல்லைன்னு சொல்லு. ஆனா ஆண்டவருக்கு மகிமையாக, ஐயா ஒரே ஒரு வாழ்க்கை. தாவீது சொல்றான், என்ன சொல்றான்னா, கொஞ்சம் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, பேசுவீங்கல்ல பேசுவீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது யுத்த களத்தில் இருக்கிறவங்க, அவனுடைய பொருத்தனை என்னங்க சொல்லுங்க. யாரோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வருஷத்துல அவன் இருக்கிறது எங்க இருக்கிறான், யுத்த களம், யுத்தம், அதுதான் அவனுடைய இது. அமலேக்கரிய தோக்கடிக்கிறான், அங்க வந்த பலஸ்தீன தோக்கடிக்கிறான், அங்க போன மீதியான தோக்கடிக்கிறான், இதாங்க அவன் பொருத்தனை பண்றேன்றான். அந்த பொருத்தனை நிறைவேற்றுவேன்னு சொல்றான். அந்த நிறைவேற்றுதல் வந்து எருசலேமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன் சொல்றான். அப்ப அவன் எடுத்த பொருத்தனை என்னவா இருக்கும்? 1000 நாளை பார்க்கலாம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். இதோ ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து நான் தியானிப்பேன். 119 சங்கீதத்தில் அருமையாய் சங்கீதக்காரன் சொல்லுவார், 7 முறை உங்களுடைய வசனத்தை நான் தியானிப்பேன். எத்தனை முறை? 7 தடவைங்க. யுத்தத்தில் இருக்கிற ஒருவனால 7 தடவை தியானிக்க முடியுது. இன்று அவர் சொல்கிறார், எருசலேமே உன்னடுதல், நான் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அருமையான தேவ பிள்ளைகளை, சாட்சி பகருதல் என்று சொல்லும் போது தேவ மகிமைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றி ஆண்டவருக்கு அதை சாட்சியாக திருச்சபைக்கு முன்பதாக நீங்களும் நானும் சொல்லுவது. புரியுதுல்ல? புரியுது, சந்தேகம் இல்லைல்ல. அதனால யாருமே நினைச்சிடாதுங்க, அப்ப டயட்ல இருப்பேன்னு சொல்லிட்டு. நீங்க பட்டினி கிடக்கிறது பட்டினி கிடைக்காம இருக்கிறது அது உங்க காரியம். ஓகேயா? நீங்க இதை பார்த்துருங்க. ஆனா ஆண்டவருக்கு மகிமை. இந்த வருஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம், இன்னும் 50 ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல நம்ம இருக்க போறோம். இந்த 50 வாரமும் ஆண்டவரே நான் இதை செய்வேன் சுவாமி, உங்களுக்கு மகிமையாக. ஆண்டவரே நான் ஏழைக்கு இறங்குவேன். ஆண்டவரே நான் துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி கொடுப்பேன். ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறவங்களை நான் போய் பார்ப்பேன். இதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள். இதை நான் எருசலேமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன். இது சாட்சிங்க. ஆனால் தயவு செய்து என்ன தப்பா நினைக்க கூடாது. 82 வயசானவங்க வந்து சுனோ தள்ளனது தப்பான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது நீங்களே தீர்மானிச்சிடுங்க. நீங்க அது சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க 82 வயசு ஆகும் போது யாரும் தள்ளிட்டு இருப்பீங்க?
முப்பத்தஞ்சு வயசானவங்களுக்கு நீங்க தள்ளிட்டு இருக்கணும். நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த ஆள் தள்ளவே வந்திருக்க கூடாது, நான் வந்து தள்ளி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு. இது ஞாபகத்தில் வைத்துக்கணும். அப்ப இந்த பொருத்தனைகள் எப்படி எடுக்கணும்னா, அவருக்கு மகிமையாக. அதனாலதான் சொல்றேன், நீங்களும் நான் சாட்சி பகரும் போது யார் மகிமைப்படுகிறார்? தேவன் மகிமைப்படுகிறார். இப்ப தாவீது சொல்றாரு, எருசலேம் உன்னடுவுல ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி தாவீது சொல்றாரு, ஆண்டவர் மகிமைப்பட்டார். ரெண்டாவது கவனிங்க, ஆண்டவர் மகிமைப்பட்ட இடங்களில் சாத்தான் தோத்து போவான். பாத்துக்கங்க, இப்ப நீங்களும் நான் சாட்சி பகிரும் போது யார் தோக்கிறது? சாத்தான் தோப்பான். பாத்துக்கங்க, எப்ப தேவனை மகிமைப்படுத்துறோம் அவன் தோத்துருவான். இப்ப ஒரு அம்மா சொன்னாங்க, என்னன்னா, நான் ஊருக்கு போகும்போது என் மகளுக்கு கல்யாணத்துக்கு எங்க புருஷன் லிபியாவில இருந்து வர்றாரு, வரும்போது மகளுக்கு திருமணம், அதனால 101 pounds இந்த யூஎஸ்ல கோல்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவர் அதை பத்திரமா எல்லாத்தையும் பொத்தி பொதிச்சு கொண்டு வர்றாரு. அவர் சுகமா வந்துச்சே, கொண்டு வந்துச்சே தான் நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தீர்மானிச்சாங்க. புரியுதா? விளங்குச்சா நான் சொல்றது? ஐம் டெல்லிங் த ட்ரூத். தீர்மானிச்சாங்க, பிளைன் வந்துச்சு, இவங்க மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல அன்னைக்கு வந்து எங்களுக்கு மேல நிக்கலாம். இப்பதான் அதெல்லாம் தடுத்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க சாட்சி, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த பெட்டி எல்லாம் வச்ச இடத்துல அதை சுத்திலும் ஆண்டவர் கோட்டை போட்டு காத்தார். புரியல? அப்படிதானே நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஐயா, கோல்டு கொண்டு போக கூடாதுன்றது வந்து நம்ம என்ன செய்யணும்? அதை இதுல ஆண்டவர் இந்த கோடு போட்டாருன்னா ஆண்டவர் யாரு? சப்போஸ் நான் ஒண்ணு கேட்கறேன், தப்பா நினைக்காதுங்க, பதில் சொல்லுங்க. அப்படி ஒருவேளை கோடு போட்டிருந்தா கூட யார் போட்டிருப்பாரு? தேங்க்யூ. ஆண்டவர் கோடு போட மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார்? பிடிச்சு. அப்ப இவர் வந்து சாட்சி என்ன சொல்லணும்? இப்படி தப்பா கொண்டு வந்தேன், ஆண்டவர் இதை பிடிச்சு கொடுக்க உதவி செய்தாங்க, நான் இழந்து போனாலும் எனக்கு அந்த உணர்வை தந்ததுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னாங்கன்னா ஓகே. இது அந்த களவுக்கு ஆண்டவர் சாட்சி நின்றார் என்று சொல்லக்கூடிய விதத்துல வந்தீங்கன்னு சொன்னா சாத்தான் தோக்கல்ல, சாத்தான் ஜெயித்தான். உங்களுடைய என்னுடைய தீமைக்கு துணை நிற்கிறவர் தேவன் அல்ல. அதனால தான் சொல்றேன், நீங்கள் நான் சாட்சி சொல்லும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார், பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். ஒரு வசனம் பாருங்க, யோபுவின் புஸ்தகத்துல 1:20-22 வரையிலும் வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், யோபுவுக்கு இந்த தீமையை அனுமதிப்பதற்கு பிசாசு யாரோடு பேசுகிறான்? ஆண்டவரோடு பேசி எல்லாம் வந்தாச்சு, அவனுடைய 10 குமாரர் பிள்ளைகள் செத்து போயாச்சு, சொத்துக்கள் எல்லாம் போயாச்சு. யோபு என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்திற்கு யாருங்க தோத்ததுங்க? புரியுதா உங்களுக்கு? இளம்தான், ஆனால் தோத்தது பிசாசு. நாம் இந்த திருட்டத்தனமாக பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கற்றுக்கொள்ளுவோம், நம்முடைய சாட்சியின் நேரம் பிசாசின் தலை நசுக்கப்படுகின்ற நேரங்களாக இருக்க வேண்டும். பொய் சொல்லி அல்ல, திருட்டுத்தனம் பண்ணி அல்ல. மூணாவது கவனிங்க, நீங்களும் நான் சாட்சி சொல்வது சக விசுவாசி பலப்படணும். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை முடி கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னா, எனக்கு சப்போர்ட் அப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா டயபெட்டிஸ்காரன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூட. சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகர். சுகர் யாருன்னா டயபெட்டிஸ் இருக்கு, ஏற்கனவே இருக்குது. ஆனா சப்போர்ட் பண்ண நல்லா எனக்கு இருக்கு. அங்கே இதுங்க கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியும். அக்ரிகல்ச்சர் இதுல கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, அரிசி இருக்கான்னு கேட்பான். இல்லைங்கச்சு இல்லையா, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பொருள் கொண்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பாத்துக்கிங்க, நல்ல ஞாபகத்தில் வச்சிருங்க. அப்ப நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட 3 நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த சப்போர்ட் அப்பளத்தை கொண்டு வரதுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாது, எனக்கு இது வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்தாரு. இங்க வந்து பார்த்தா அந்த சூட்டில் அப்படியே பழுத்து இருந்துச்சு, அப்படியே சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் உண்மையை சொல்லுங்க. இப்போ ஒரு என்ன திருடேன்னு சொல்லுவீங்க, தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். ஆனா உண்மையா இப்படி ஒருத்தர் சாட்சினா உங்களுக்கு என்ன இருக்கும் மனசுல? என்ன வரும்? கோபம் வருமா? இப்படி உங்களுக்கு சொன்னது. அப்ப நானும் எனக்கு பிடிச்ச இளநி கொண்டு வருவேன். பாஸ்டர் ஜெபித்தார் இல்லையா, அதே மாதிரி நானும் மூணு நாள் ஜெபிப்பேன்னு தோண மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய சாட்சியின் நேரம். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பிசாசு தோற்கடிக்கப்பட வேண்டும், சக விசுவாசி பலப்பட வேண்டும். அப்ப நான் திருடனே, ஆண்டவர் என்ன காப்பாத்தினாருன்னு சொன்னேன்னா சக விசுவாசி பலப்பட மாட்டான். நீங்க ஏதோ தப்பு, நீங்க அவங்க மாட்டுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் வேதவசனம் திருப்பி திருப்பி சொல்லுகிறது. என்னன்னு சொன்னா, சக விசுவாசி பலப்பட வேண்டும். அதனாலதான் தாவீது சொல்லுவார், என்னுடைய சாட்சி எங்கதான் நான் சொல்லுவேன், சபையின் நடுவுல சொல்லுவேன். காரணம் என்ன? சக விசுவாசி. சரி, நாலாவது கவனிங்க, நம்மை தாழ்த்துவது சாட்சிங்க. என்னை பெருமைப்படுத்துவது சாட்சி அல்ல, என்னை தாழ்த்துவது. ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிடுங்களேன். பவுல போஸ்டன் கேளுங்க, பவுலப்பூசன் சாட்சி பகருவார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால போய் நிப்பாரு, நின்றுட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? அகிரிப்பா ராஜாவே, நான் இன்று உமக்கு முன்பதாக நிற்பதற்கு என்னை வழி நடத்தி கொண்டு வந்தவர் யாரு? தேவன். என்னை இம்மட்டும் கொண்டு வந்தவர் தேவன். என்னை காப்பாற்றினது தேவன். என்னை விடுவித்தது தேவன். தேவன், தேவன் என்று சொல்லுவார். அதனால்தான் அந்த புறஜாதிகளுடைய அதிபதிகள் சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்தவனாக மாறுவதற்கு கொஞ்சம்தான், கொஞ்சம்தான். காரணம் என்ன? பவுல் தன்னை மேன்மைப்படுத்தல. யோவான் சுனான் கேட்டாங்க, என்ன சொன்னார் யோவான் சுனான்? ஐயா, எனக்கு பின் வருகிறவர் அவர். அவர் எனக்கும் முன் இருந்தவர். அவர் என்னும் பெரியவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. சாட்சியின் நேரம், என்னை நான் தாழ்த்துவதாக இருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்து கவனிங்க, இதை நம்ம செய்யும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல இருந்து நீங்க பாருங்களேன், தேவ தூதர்ல இருந்து சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு. பிதாவுக்கு தெரியும், என் குமாரன் சிலுவைக்கு தான் போறான். தெரியும், ஒரே பேரான குமாரன். ஆனால் பிதா ஞானஸ்நானம் பெற்று வந்த கிறிஸ்துவுக்கு மேல் புதா புறாவை அனுப்பிவிட்டு அவர் ஒரு சத்தம் சொன்னார், இவரேன் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மறுரூப மலையில மூணு சீஷர்களோடு இயேசுவாமி மறுரூபமாவார். மறுரூபமாகும் போது இதோ பேதுரு யாக்கோபு யோவான் தூங்கிட்டு இருப்பாங்க, முழிச்சு பார்க்கும் போது இயேசு மறுரூபமாக இருப்பார். அப்போது பிதாவின் சத்தம் கேட்டது, இவருக்கு செவி கொடுங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பிசாசை தோற்கடித்து சக விசுவாசி பலனடையும்படியாக என்னுடைய சாட்சி அமைந்து அதன் நிமித்தம் நான் என்னை தாழ்த்து காணப்படுவேன். ஆனால் என்னுடைய சாட்சி பரலோக ராஜ்யத்துக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். உன்னை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி கூறின தரிசனம் 500 ஆண்டுகளுக்கு பின்பு அது வந்து பலித்தது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருப்போம். அவசரப்படக்கூடாது. இந்த ஆண்டு தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஊழியங்கள் வளர வேண்டும், ஊழியத்திலே அநேகர் பயனடைய வேண்டும். இது நம்முடைய வாஞ்சை. அவசரப்படுவதற்கு தேவன் சொல்லவில்லை, ஆகாரத்தை போடு. லெட்ஸ் சோ. இந்த ஆண்டு நாம் விதைக்கின்ற ஆண்டாக இருக்கட்டும். அறுவடை செய்வது நாம் அல்லாமல் இருந்தாலும் நம்முடைய பின் சந்ததி நிச்சயமாக அறுவடை செய்யும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்கு சாட்சியாக நிறுத்துவராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பன் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி ராஜா. யோவான் ஸ்நானன் உண்மை குறித்து சாட்சி பகர்ந்தான், ஏசாயா சாட்சி பகர்ந்தார், மீகா சாட்சி பகர்ந்தார், அநேக தீர்க்க தரிசிகள் சாட்சி பகர்ந்தார்கள். பிதாவாகிய நீரும் உமது குமாரனை குறித்து சாட்சி சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இன்று எங்களுக்கு நீர் போதித்த வசனத்துக்காக நன்றி ராஜா. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி பிசாசை தோற்கடித்து சக விசுவாசியை பலனடைய செய்து என்னை நான் தாழ்த்தும் சாட்சியின் நேரம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்கிற நல்ல நிறைவான ஒரு சமாதானத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஏசாயா சொன்னது பரலோகத்துக்கு சந்தோஷம், யோவான்சனன் சொன்னது பரலோகத்துக்கு சந்தோஷம், பவுல போசனன் தன்னை தாழ்த்தினது பரலோகத்துக்கு சந்தோஷம். ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு சாட்சி வேண்டாயா? அநீதிக்கு துணை நிற்கிற கர்த்தர் என்று சாட்சி பகர என்னுடைய நாவு எப்போதும் கூச்சப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து உமை மகிமைப்படுத்த பலன் கூடி வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.